இதுவரையிலும் இந்த ஆண்டிலும் முடியும் வரை வழிநடத்தின எங்கள் ஆண்டவராகிய சர்வ வல்லமையுள்ள தேவாவியானவரே, இன்றைக்கும் எங்களோடு பேசி உம்முடைய வசனம் எங்களை உயிர்ப்பிக்கட்டும். உமது திட்டங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படி செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். தேவன் எங்களுக்காக நியமித்திருக்கிற வாழ்க்கையை நாம் ஓடும் பொழுதுதான் அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் ருசித்து ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆசீர்வதிப்பதே அவருடைய சுபாவம். நிறைவாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய வாஞ்சை. குறைவுபட்ட ஜீவியம் சாபமுள்ள ஜீவியம். ஆனால் எல்லாவற்றிலும் நாம் நிறைந்திருக்கவும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய வாஞ்சை. தேவன் மனுஷனை சிருஷ்டித்து அவனை ஆசீர்வதித்தார். பலகி பெருகி நீங்கள் பூமியை நிரப்புங்கள், பூமியை ஆண்டு கொள்ளுங்கள், அதை கீழ்ப்படுத்துங்கள். பூமியை ஆளும் அதிகாரம் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. மனுஷனுக்கு அவன் அதை இழந்து போனான் பாவத்தினாலே. அதை சாத்தானின் கையிலே ஒப்பு கொடுத்தான். அதனாலே பாவத்துக்கு அடிமையானான், அசுத்தாவிகளுக்கு அடிமையானான், நோய்க்கு அடிமையானான், சூழ்நிலைகளுக்கு அடிமையானான், பலவித வேதனைகளுக்கு அடிமையானான். ஆனால் பாவத்துக்கு முன்பதாக தேவன் சகலத்திலும் அவனை ஆசீர்வதித்திருந்தார். சகலத்திலும் நிறைவிருந்தது, ஒன்றுக்கும் அங்கே குறைவிருக்கவில்லை. வேதனை இருக்கவில்லை, கஷ்டப்பட்ட வேலை இருக்கவில்லை. நிலத்தை பண்படுத்தவும் தோட்டத்தை காக்கவுமே அவனுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் முரட்டாட்டம் பண்ணி அந்த பாவத்தை அவனுக்கு செய்த பொழுதே தவிர்க்கப்பட்ட அந்த கனியை புசித்த தேவனை விட்டு பிரிக்கப்பட்டான். தேவன் சொன்னார், வேதனையோடு நீ வேலை செய்ய வேண்டியிருக்கும், கஷ்டத்தோடு உன் உணவை நீ சாப்பிடுவாய். இது பாவத்தினாலே வந்த காரியம், கஷ்டப்பட்டு வேலை செய்வது. Toil came into the world after the sin. பாவத்துக்கு பிறகு பெண்ணுக்கு பிரசவத்திலே வேதனை கூட்டப்பட்டது. பாவத்துக்கு பிறகு உன் பிரசவ வேதனையை அதிகரிக்க பண்ணுவேன் என்று தேவன் சொன்னார். மல்டிப்ளை யோர் பெயின். அது இயற்கையல்ல, பாவத்தினாலே உண்டான காரியம். கஷ்டப்பட்டு வேலை செய்து உணவை சாப்பிடும் பொழுது உலகமே அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தள்ளப்பட்ட நேரத்திலே பெண்களும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அந்த குழந்தைகளை பெறும்பொழுது அது என்னத்துக்கு அறிகுறி? Sin against God. தேவனுக்கு விரோதமாக அந்த பாவத்திலே இறங்கினபடியினாலே, முரட்டாட்டம் பண்ணினபடியினாலே அது சும்மா வரவில்லை. ஆதாம் மிகவும் கடினமான வேலைக்குள்ளே நுழைந்தான். மிகவும் கஷ்டமாக வேலை செய்து உணவை எடுத்துக்கொள்ள வேண்டியதாயிருந்தது. இப்பொழுது பூமி உனக்கு கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்காது. தேவன் அதை சொன்னார். All came after the sin. இப்பொழுது ஆதாம் என்ன செய்கிறான்? தேவனுடைய ஆசீர்வாதங்களிலே ஜீவிக்கிறது. அதற்காக அவன் என்ன செய்கிறான்? கஷ்டப்பட்டு அவன் உழைக்கிறான். He is trying hard to obtain the blessings. தேவனுடைய ஆசீர்வாதங்களை மிகுந்த கஷ்டத்தோடு பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறான். தேவன் சொன்னார், கனி கொடுங்கள், பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள். முடியாத காரியமாய் முடிந்து விட்டது இப்பொழுது. ஆனாலும் தேவன் கைவிடவில்லை. ஆதாமுக்கு பிறகு வந்த வம்சம் எல்லாருமே தங்கள் வயிற்றுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்கள். உலகம் அனைத்தும் மனுஷனுடைய வேலை எல்லாமே சஞ்சலமும் துக்கமும் எல்லாமே அவன் வாய்க்கும் வயிற்றுக்கும் தான், வேறு ஒன்றுமே இல்லை என்று பிரசங்கி 6:7 கூறுகிறது. இது இயற்கையான காரியம் அல்ல. ஒவ்வொருவரும் பெருமூச்சோடு எழும்பி காலையிலே வேலைக்கு போய் மாலையிலே, அல்லது சிலர் காலையிலேயும் வேலை செய்து பின்னரவும் வேலை செய்து இரவும் வேலை செய்கிறார்கள். இவ்விதமாக தொல்லையை அனுபவித்து அந்த பணத்தை சம்பாதித்து உணவை உட்கொள்வது பாவத்தினாலே வந்த காரியம். இது இயற்கையான காரியம் அல்ல. தேவன் அதை அனுமதிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்கவில்லை. அவனுடைய பிரயாசம் எல்லாம் வீண். அவன் யாருக்கு அதை விட்டு வைத்து போவான் என்று அவனுக்கே தெரியாது. பணத்துக்காக வேலை செய்கிறான், உடுப்புக்காக வேலை செய்கிறான், பிள்ளைகளுக்காக வேலை செய்கிறான், வாடகைக்காக வேலை செய்கிறான். அவன் வாழ்க்கையே வேலையாகவே முடிகிறது. அதனுடைய முடிவெல்லாமே சஞ்சலமும் துக்கமும். அநேகமானவர்களுக்கு அப்படி நெருக்கத்தோடும் துன்பத்தோடும் வேலை செய்தாலும் பணம் தங்குவதே இல்லை, கனி கொடுக்கும் வாழ்க்கை இல்லை. தேவனுடைய சமாதானம் இல்லை, அவருடைய இளைப்பாறுதல் இல்லை. இதுதான் உலகத்தின் வாழ்க்கை, ஆதாமுக்கு பிறகு வந்த வாழ்க்கை. இப்பொழுது கஷ்டப்பட்டு அந்த சம்பளத்தை எடுத்து அது போதாமையினாலே அவை என்ன செய்கிறான், எப்படியாவது கூடுதலான சம்பளத்தை எடுக்கலாம் என்று பார்க்கிறான். இன்னும் கொஞ்சம் கூட சம்பளம் எப்படியா எடுப்பது? சிலர் என்ன செய்வார்கள், இன்னும் ஒரு வேலை பார்ப்பார்கள். முதல் வேலை முடிந்து வந்து மிகவும் களைப்படைந்து புருஷனோ அல்லது மனைவியோ வேலைக்கு விட்டு வருகிறாள். ஆனால் வெளியூர்களில் இதை சர்வசாதாரணமாக பார்க்கலாம். மிகவும் நெருக்கம். அவர்கள் வீடு வச்சிருக்கலாம், கார் வைத்திருக்கலாம், ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. பாவத்துக்கு பிறகு வந்த வாழ்க்கை போக்கு தேவனாலே உண்டாகாத ஒரு வாழ்க்கை போக்கு. கஷ்டப்பட்டு வேதனையோடு உன் உணவை நீ சாப்பிடுவாய். தேவன் அந்த இடத்திலே சொன்னார். அவர் மனுஷனை சபிக்கவில்லை, உன்னிமித்தமாய் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். நீ செய்ததுக்காக பூமி அதன் பலனை கூடாது. ஆகையால் உணவை தாராளமாய் ஆசீர்வாதமாக நீ பெற்றிருக்க வேண்டிய நேரத்திலே நான் அதை உனக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருந்த அந்த அந்த ஜீவியத்திலே நீ ஜீவிக்காது. இப்பொழுது முரட்டாட்டம் பண்ணினபடியினாலே கஷ்டத்தோடும் வேதனையோடும் நீ ஜீவிக்க வேண்டியதாய். இன்னும் சிலர் என்ன செய்வார்கள், 2 வேலை 3 வேலையை சிலர் பார்க்கிறார்கள். மற்றவர்கள் ஏதோ சொல்லுவார்கள், தில்முள்ளு பள்ளி அல்லது ஏதோ பக்க வழியாலே பொய் சொல்லி அந்த பணத்தை சம்பாதிப்பார்கள். உலகெங்கும் நடக்கிறது. சீட்டிங் பீப்பிள், வாங்குகிறவர்களை ஏமாற்றி அந்த பணத்தை சம்பாதிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒரு நேரம் வந்து அது அவர்கள் வாழ்க்கையை உதைத்தே தீரும், அவர்கள் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை அழித்தே தீரும் என்று அவர்களுக்கு தெரியாது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அது வரும் நேரத்திலே வரும். இன்னும் சிலர் களவாடி களவு செய்து நிறைய பணம் சம்பாதிப்பார்கள். இன்னும் சில வேறு வேறு பிள்ளையான வழிகளிலே அந்த கடத்தல் இந்த கடத்தல் செய்து பணத்தை நிறைய சேகரிப்பார்கள். இன்னும் சிலர் கொலை செய்து பணத்தை போய் திருடி அதை எடுத்து விடுவார்கள். பண ஆசை எல்லாவற்றுக்குமே அந்த தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். பணம் நமக்கு தேவை. பண ஆசை பயங்கரமான ஒரு காரியம். பல வழிகளிலே போதான அந்த சம்பளம் கிடைக்காத நேரத்திலே இன்னும் சொல்ல போனால் மேசைக்குகளாலே வாங்குற மாதிரி லஞ்சம் வாங்குவார்கள். இதற்கு குறைவே இல்லை பல நாடுகளிலே. வெளியூர்களில் தான், இங்கேயும் தான். பல காரியாலயங்களுக்கு போனால் ஆபீசர்ஸ் சிலர் கவனிப்பாக்காமல் இருப்பார்கள். எங்களை இக்னோர் பண்ணி கொண்டு போவார்கள் கவனியாத மாதிரி. எங்களுக்கு விளங்குறதில்லை. அநேகமான நேரத்திலே அவர்கள் ஏதோ கேட்கிறார்கள் என்று எனக்கு அறிவிக்கப்பட்டது. That's right. Bribery. Very cheap these days. ஏதோ ஒரு வழியிலே இதை சம்பாதித்து விடுவோம். ஆனால் இவை யாவும் சுனாமியை போல திரும்பி வந்து இவர்கள் வாழ்க்கையிலே அப்படியே இவர்கள் வாழ்க்கையும் இவர்கள் பிள்ளைகளையும் அழித்து போடுகிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். இந்த கஷ்டமான வேலைகளை எல்லாவற்றையும் செய்து அந்த பணத்தை இன்னும் கூடுதலாக சம்பாதித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 4:6-24, இரண்டு எஜமான்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பாய்த்து மற்றவனோட சார்ந்திருப்பாய், அல்லது மற்றவனை சார்பாக இருந்து மற்றவனை வறுப்பாய். தேவனுக்கும் பணத்துக்கும் நீ வேலை செய்ய முடியாது. இன்றைக்கு கேள், காலையிலே நீ எழுந்து பணத்துக்காக நீ வேலைக்கு போக முடியாது. தடுமாறாதே. தேவனுக்கும் பணத்துக்கும் நீ வேலை செய்யவே முடியாது. அது உயிரை குடித்தே தீரும். அந்த எடுத்து வரும் சம்பளம் உனக்கு போதாது. அதற்காகவே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை உனக்கு காண்பிக்க முடிக்க தேவன் உன்னோடு பேசுகிறார். கவனமாய்கள். அந்த வாழ்க்கைக்குள்ளாக உன்னை கொண்டு போவதற்காக. நீ இப்பொழுது எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல. யூ மே பி எ டாக்டர், இன்ஜினியர், யூ மே பி எ நர்ஸ், எ டீச்சர், யூ நேம் இட், அன் அக்கவுண்டன்ட் ஆர் எ மேனேஜர், வேர் தட் டசன்ட் மேட்டர், எதுவாகவே இருக்கட்டும். யூ கேனாட் ஒர்க் ஃபார் மணி சார். நீ பணத்துக்காக நீ ஊழியம் செய்ய முடியாது. அந்த பணத்தை மாத முடிய அந்த செக்கை வாங்குவதற்காக நீ வேலைக்கு போக முடியாது. பழையான ஜீவியம், அது பாவத்துக்கு பிறகு வந்த காரியம். ஆஃப்டர் த சின். 1 யோவான் 5:19 கூறுகிறது, உலகம் அனைத்தும் பிசாசு வல்லமையிலேயாகப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை சாத்தான் ஆதாம் கொடுத்த அந்த அதிகாரத்திலே எடுத்து ஜனங்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். வாசிச்சுப்பார். தேவனுடைய வார்த்தை இவைகளை அறிவிக்காது இருந்தால் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. That's right. We will not know anything. Israel janam eighth desathile adimigalaga poi adaindargal. Angi avargal perugi parvonukku keele jeevitha nerathile Yosephai ariyadha oru raja ange thonri ivargalai mikavum nerukki avargalai adimigalaga vele vaanginargal. மிகவும் பாடுபட்டார்கள். தேவன் இந்த உலக வாழ்க்கை, இந்த வேலை செய்து காசு எடுக்கும் வாழ்க்கை, இந்த வேலை செய்து சாப்பிடும் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை காண்பிக்கிறதுக்காக அந்த ஒரு கதை அங்கே நிஜமாக அங்கே நடந்தது. இவர்கள் எகிப்திலே கஷ்டப்பட்டு வேலை செய்தார்கள், மிகவும் நெருக்கம் அடைந்தார்கள். சில சொல்வார்கள், சில இடங்களிலே சில கம்பெனிஸ் எலும்பெலும்பாக எண்ணி போட்டுத்தான் விடுவான் அவன் கொடுக்கிற காசு. அல்லது சொல்வார்கள், அவன் உழுக்கு எடுத்து போட்டுத்தான் விடுவான். கொஞ்ச நேரமே ஓய்வில்லை. எங்களுடைய நாட்களிலே சில நேரச்சலையா ஒரு மணிச்சியாலும் லஞ்சே கொடுப்பார்கள். இப்பொழுது அரை மணி நேரம். அநேகமான இடத்திலே வெளியூர்களே ஹாஃப் அன் அவர். அதுவும் உன்னுடைய சொந்த அந்த நேரம். அதற்கு உனக்கு சம்பளம் கொடுக்கப்பட மாட்டாது. சகோதரர்களே, பணத்துக்காக, உடுப்புக்காக மற்றும் பில்ஸ் கட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேலை செய்வது இயற்கையான சாதாரண வாழ்க்கை அல்ல. இந்த மனப்பான்மை நாங்கள் மாற வேண்டும். இது பாவத்துக்கு பிறகு வந்த வாழ்க்கை. தேவன் இந்த வாழ்க்கையை நியமிக்கவில்லை. இதை நீ கேட்டு இன்றைக்கு தேவன் உனக்கு சொல்ல போகிற காரியத்தில் நீ இறங்கினால் இந்த புதிய வருடத்துக்குள்ளே நீ தேவனுடைய அந்த வாழ்க்கை திட்டத்துக்குள்ளாக நீ நுழைந்து கொள்வாய். எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு பாலும் தேனும் வழிந்தோடுகிற தேசமாய கானானுக்குள்ளே தேவன் உன்னை கொண்டே சொல்லுவார். அங்கே ஆசீர்வாதத்தினிடம், வாக்கு தத்தங்களினிடம், அங்கே நெருக்கம் இல்லை. அந்த வாழ்க்கையிலே சஞ்சலம் இல்லை, வேதனை இல்லை. Nothing over there. God never designed that way. யாத்ராவும் 5 அதிகாரம் 4 வசனத்திலே இந்த எகிப்து தேசத்திலே இருந்த
ஜனங்கள் மோசையினாலே அங்கே அறிவிக்கப்பட்டு கர்த்தர் விடுதலை கொடுக்க அதை கேள்விப்பட்டது பொழுது பார்வோன் என்ன செய்தான்,
நீங்கள் வேலைக்கு போங்கள்,
போய் வேலை செய்யுங்கள் என்று சொன்னான். ஐந்தாம் அதிகாரம் அந்த நாலாம் வசனம் மிக தெளிவாக இருக்கிறது, வெரி வெரி கிளியர். எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசையும் ஆரோனுமாய் நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு கலையப்பண்ணுகிறது, உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள். கோ அண்ட் டேக் அப் யுவர் பர்டன்ஸ், உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள். எது தெரியுமா,
கஷ்டப்பட்டு வேலை செய்வது, பணத்துக்காக வேலை செய்வது.
உலகமே தெரிகிறது, உலகமே காலையில் எழுந்து ஓடுகிறது, உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள். சாத்தானின் குரல், சாத்தானின் குரல். ஐந்தாம் வசனம் கூறுகிறது, மோசே மாரோனுக்கும் அங்கு பேச்சு நடக்கிறது, நீங்கள் ஜனங்கள் சுமைகளை சுமக்கிறது வேலையை விட்டு அவர்களை கலைய பண்ணுகிறீர்கள். The devil wants everyone to work hard and be busy. எல்லாரும் மிகவும் கஷ்டமடைந்து வேலை செய்து அதிலே ஈடுபட்டு ஒரு தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஒருவித நேரம் இல்லாத நாங்கள் இருப்பதை பிசாசு விரும்புகிறான். நீ வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது களைப்போடு மிகுந்த கவலையோடும் வருவதுதான் அவனுடைய விருப்பம். அதன் பிறகு ஜபிக்கவோ அல்லது வேதம் படிக்கவோ அல்லது தேவனுடைய அவரது ரட்சிப்பின் வேலைகளிலே ஈடுபட்டு இருப்பதோ
உன்னால கூடாத காரியமாய் போய்விடுகிறது. அநேகம் பேர் கேட்டால் வேலை வேலை.
இன்றைக்கு ஏன் சபைகளிலே பெண்கள் அதிகம்?
Everybody is just working, working, working and working. And working. தொடர்ந்து வேலை, தொடர்ந்து வேலை. அதனாலே
No wonder Jesus said, இயேசு என்ன சொன்னார்,
அறுவடை மிகுதி, வேலையாட்களோ சொற்பம்.
ஏன் வேலையாட்கள் சொற்பம்?
எல்லாரும் கஷ்டப்பட்ட இந்த நிலையிலே
வேதனையோடு பணத்துக்காக, உணவுக்காக, மற்ற காரியங்களுக்காக பில்ஸ் கட்ட வேணும், வாடகை கட்ட வேணும்,
அயராது உழைச்சுக் கொண்டே இருக்கிறார்கள்.
சிலர் முறையாக சாப்பிடுவதும் இல்லை,
தங்கள் உடம்பையும் கவனிக்காத வேலை செய்கிறார்கள், பாதி வழியிலே மரித்து போகிறார்கள்.
இன்றைக்கு ராத்திரி பல இடங்களிலே வேலை நடக்கும்,
என் கூட காசு கிடைக்கிறபடினாலே இங்கே இதோ வெளியூர் இருந்தால்
They will give more money. We will give you more. Take it.
That's what they say.
ஒன்பதாம் வசனத்திலே அந்த ஐந்தாம் அதிகாரத்திலே முன்னிலும் பார்க்க அதிகமாய் அவர்களுக்கு வேலையை சுமச்சுங்கள் என்று பார்ப்போம் சொன்னான். ஏன், இவர்கள் கொஞ்சம் சோம்பலாய் இருக்கிறபடினாலேதான் இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் போய் வனாந்திரத்திலே தேவனை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி. அநேகமாக நான் பார்த்திருக்கிறேன், யாராவது தேவனுக்கென்று ஏதாவது கொஞ்சம் ஊழியம் செய்கிறதுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொன்னால் உடனடியாக வேறு இனம் தெரியாத வேலைகள் அவர்களை வந்து சூழ்ந்துவிடும், வீட்டிலோ அல்லது வேலை சலத்திலோ. சும்மா இருக்கிற அம்மாவும் அவ சொல்லுவா, போகாத இப்ப இதை கூட்டி போட்டு போகண்டு, அவர் இல்லை வாசம் வாசம் வாசம்.
The devil knows to give more work. கூடுதலான வேலை. That is so, so vivid. மிக தெளிவாக அதில் இருக்கிறது.
இந்த ஒன்பதாவது வசனத்திலே சகோதரர்களை நீங்கள் பார்த்தால் அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிகமான வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். சொல்லுங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். அதுதான் சாத்தானின் குரல், அதுதான். அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும், நன்றாக வேலை செய்யட்டும், நன்றாக கஷ்டப்படட்டும். ஏன், வீட்டுக்கு வந்தால் அங்கு நிம்மதி இருக்காது, சரீரம் களைப்படைந்து போயிருக்கிறது, குடும்பத்தோடு ஒரு சமாதானமாக ஒரு சந்தோஷமாக ஒரு நேரத்தை கழிக்க முடியாது. போய் படுக்கத்தான் சொல்லுது அல்லது சண்டை வரது, அவ்வளவு களைப்பு. இங்க இருக்கிறீர்கள்,
உனக்கு தெரியும்,
அவர்கள் கஷ்டப்படட்டும். பாவத்துக்கு பிறகு வந்த காரியம், அவர்கள் கஷ்டப்படட்டும், தேவன் அதை சுமற்றவில்லை. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் கஷ்டத்தோடு வராதே, தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம் அதோடு கவலையை தேவன் கூட்டமாட்டார். நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் 22 வசனம் தெளிவாய் கூறுகிறது, The blessing of the Lord brings the riches, and the Lord will not add sorrow with it. அதனோடு கூட வேதனையை கவலையை தேவன் கூட்ட மாட்டார். பல சொல்லுவார்கள், எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் வேலை செய்கிறேன், எவ்வளவோ நான் சேகரித்து வைக்கிறேன், புருஷன் அதை எடுத்து அழித்து போடுகிறான், குடியிலே அதை செலவழிக்கிறான், அல்லது மனைவியா சகலத்தையும் எடுத்து கொண்டு போய் அதையும் இதையும் வாங்குறான். She just buys everything that she wants. She becomes spendthrift. நினைத்ததெல்லாம் வாங்குகிறார். வாங்குவதற்கு எந்த விதமான ஒரு அடக்கமோ இல்லை. எவ்வளவு காசா இருந்தால் என்ன, 5,000 ரூபாயா, 10,000 ரூபாயா, you buy it. There is no control. அந்த வீட்டிலே நிம்மதி இல்லை, அந்த வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை. இப்பொழுது எது இவர்களை ஆளுகிறது? பொருட்களும் பணமும். தேவனல்ல, அதான் இயேசு சொன்னார், பணத்துக்கும் தேவனுக்கும் நீ வேலை செய்ய முடியாது. You cannot serve two masters. இரண்டு எஜமான்களுக்கு நீ வேலை செய்ய முடியாது. பணத்தை ஒரு எஜமான் என்று சொல்லுகிறார். ஏன்? பணத்துக்கு பின்னாலே பிசாசு. அந்த உலக பொருளுக்கு பின்னாலே பிசாசு. அதை காண்பித்து கூடுதலாக உன்னை வஞ்சிக்க அந்த பக்கத்திலே இழுத்து கொண்டு போகிறான். சிலருக்கு உலக பொருள் அந்த இச்சை வந்து பொன்னாக இருக்கலாம், ஆபரணங்களாக இருக்கலாம், அதுக்காக அவர்கள் அயராது வேலை செய்வார்கள். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தம்முடைய உடன்படிக்கை நிமித்தமாக, ஆபிரகாமோடு பண்ணிய உடன்படிக்கை நிமித்தமாக அவர்களை விடுதலை கொடுத்தார். விடுதலையாக்கினார் எகிப்திலே இருந்து. பாலும் தேனும் வழிந்தோடுகிற தேசத்துக்குள்ளே கொண்டு போவதற்கே விடுதலை ஆக்கினார். வனாந்தர வழியாக அழைத்து வந்தார். இரண்டு கிழமையிலே அவர்கள் உள்ளே போயிருக்கலாம், ஆனால் முறுமுறுத்தார்கள். தேவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போகும் அந்த வித்தியாசமான வாழ்க்கைக்கு அவர்கள் ஆயத்தப்படவில்லை. எகிப்தை குறித்தே யோசித்தார்கள். எகிப்தின் வல்லமையிலே இருந்து, ஆளோட்டிகளிலே இருந்து, பார்வோனிடத்திலே இருந்து, அந்த ராணுவத்திலே இருந்து விடுதலை கொடுத்த தேவனுக்கு வெளியே வந்த ஜனங்களுக்கு உள்ளே எகிப்தினுடைய நிலைமையை மாற்ற முடியவில்லை. இன்றைக்கும் இந்த வார்த்தையினை கேட்டு உன் மனம் மாறாவிட்டால் நீ சாகும் வரை நீ கஷ்டப்பட்டு வேலை செய்தே தீருவாய். நீ கனி கொடுக்க மாட்டாய். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை பிடித்துக் கொள்வாயானால், அல்லது இந்த செய்தியை எடுத்து மறுபடியும் மறுபடியும் கேட்டுக் கொள்வாயானால், அதை கேட்டு அந்த வழியிலே நீ இறங்கும் பொழுது தேவனோ உனக்கு வழிகாட்டியாக இருந்து அவர் ஆசீர்வதித்த அந்த வாழ்க்கைக்குள்ளாக உன்னை நுழையும்படிக்கு செய்வார். அப்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுகிறது மட்டுமல்ல, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். யூ வில் பி அ பிளெஸிங். Listen to me. நீ ஆசீர்வதிக்கப்படுகிறது மட்டுமல்ல, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அந்த ஜீவியத்துக்கே தேவன் அழைத்தார். He will bless you and you will be a blessing. உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஏதேனின் ஆசீர்வாதங்கள் பூமி அனைத்துக்கும் போகும்படிக்கே அந்த 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 ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. பூமியை பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள். எதனால்? ஆசீர்வாதத்தினால். ஆதாம் முரட்டாட்டம் பண்ணினான். அதன் பின் நோவாவுக்கு அந்த கட்டளையை கொடுத்தார், பி ஃபுல் அண்ட் மல்டிப்ளை, ரீப்ளெனிஷ் தி எர்த், பலகி பெருகி கனி கொடுத்து பூமியை நிரப்புங்கள். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விசுவாச வாழ்க்கையை விட்டு விலகி, கனி கொடுக்கும் வாழ்க்கையை விட்டு விலகி, ஆசீர்வாதமாக இருக்கும் வாழ்க்கையை விட்டு விலகி, அதன் பிறகுதான் சகோதரர்களை அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக போனார்கள். தேவனது எழுதி வைத்ததன் காரணமே உலகம், இந்த உலகம் அனைத்தும் ஜனங்கள் இவர்கள் ஊழியம் செய்வதை பணத்துக்காக, சாப்பாட்டுக்காக, பில்ஸ் கட்டுவதற்காக, வாடகை கட்டுவதற்காக, பணம் பணம் பணம், வேலை 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 வேலை. சிலர் நாளை விடியும் பொழுது 6 மணிக்கு அல்லது 8 மணிக்கு வேலைக்கு போக வேண்டியதா இருக்கும். சிலர் இங்கே வந்திருக்க மாட்டார்கள்.
தேவன் அந்த வாழ்க்கைக்கு அழைக்கவே இல்லை.
இப்படி வேதனையோடு நீ ஜீவித்து நீ மடிவதற்கு அழைக்கவே இல்லை. நோ நெவர் கால் நெவர் டாய்லிங் இஸ் எ ரிசல்ட் ஆஃப் சின். கஷ்டப்படுவது, பிரயாசப்படுவது, வேதனையோடு வேலை செய்வது பாவத்தினாலே வந்தது, இயற்கையான காரியம் அல்ல. சகோதரனிகள், சகோதரியர்கள், எங்கள் கண்கள் காங்கிறதை நாங்கள் இயற்கையாக எடுத்துவிடுகிறோம். எல்லாரும் வேலைக்கு போறாங்க தானே பிரதர், எல்லாரும் காசுக்கு தானே போறாங்க, எல்லாரும் காசுக்கு தானே வேலை செய்கிறாங்க. இதில் அப்படி கூறவில்லை. அஞ்ஞானிகள் அதை செய்கிறார்கள். தேவனை அறியாதவர்கள் பணத்தை தேடி ஓடுகிறார்கள், வேலை செய்கிறார்கள். தேவனை அறியாதவர்கள் என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை நாங்கள் சம்பாதித்துக் கொள்வோம். All the time they worried. நீங்களும் அப்படி இருக்க வேண்டாம். இயேசு சொன்னார், இவைகள் யாவும் உங்களுக்கு தேவை என்று சொல்லி பரமபிதாவுக்கு தெரியும். அவைகளை தேடி நாடி ஓடாதிருங்கள், அவைகளுக்காக வேலை செய்ய வேண்டாம். தேவன் அதை உங்களுக்கு கொடுப்பார். நீ எதற்காக வேலை செய்ய வேண்டும் என்பதை உனக்கு காண்பிப்பார். அது கஷ்டமான வேலையாகிறாது. அந்த வேலை உன்னை தேவனுடைய ராஜ்யத்திலே நீ பங்கெடுக்கும் பொழுது தடை பண்ணாதே. அந்த வேலை, அவர் கொடுக்கும் வேலை உன் ஜெப வாழ்க்கையை தடை பண்ணாது. உன் குடும்பத்தோடு நீ சபைக்கு வருவதை தடை பண்ணாது. உபவாசத்துக்கு உபவாசத்தில் கலந்து கொள்வதை தடை பண்ணாது. அப்படிப்பட்டதான ஒரு வேலையை தேவன் உனக்கு கொடுக்கவே மாட்டார். ஏய், அழைத்தவருக்கு தெரியும் நீ என்னத்துக்காக உன்னை அழைத்தார் என்று சொல்லி. He knows. எவ்வளவு நாட்கள் ஒரு வாழ்க்கையை கொடுக்கப்பட்டது என்றும் அவருக்கு தெரியும். கஷ்டப்பட்டு வேதனையோட காலையில போய் பின்னேற வந்து அந்த பணத்தை சம்பாதித்து அதில் கரைமொழி வண்டியோ என்னமோ அந்த பில்ல கட்டியோ, அப்படிப்பட்டதான ஜீவியத்துக்கு தேவன் உன்னை அழைக்கவில்லை. இன்றைக்கு தீர்மானம் எடுத்து உன் மனதை மாற்று. சோம்போரியா நீ வீட்டில் இருப்பதற்கு அழைக்கப்படவில்லை. ஆனால் எதற்காக நீ வேலைக்கு போகணும் என்று சொல்லி கர்த்தர் உன்னோட பேசுவார். ஏன் இப்படியாக பேசுகிறார்? இயேசு கிறிஸ்து வரும் நேரமாயிருக்கிறது. நீ ஆசீர்வாதத்திலே நுழைந்து நீ பல குடும்பங்களுக்கும் பல இடங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம். உனக்கு நிறைவாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். எல்லாவற்றிலும் நீ நிறைவாயிருக்க வேண்டும் என்பதை அவர் வாஞ்சிக்கிறார். ஏன் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நிறைவாக இருந்து சகல விதமான குடும்பங்களுக்கு சகல விதமான வேலைகளிலே, நற்கிரிகளிலே, நல்ல வேலைகளிலே நாம் ஈடுபட்டு ஆசீர்வாதமாக இருக்கவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதை கேட்டாயா? சும்மா சபைக்கு வந்துட்டே இந்த ஆராதனை பார்த்துட்டு போய் ஒரு பிரயோஜனமே வராது. என்ன வரப்போகுது என் குரலை கேட்டு? ஒன்று வராது. ஆனால் தேவன் பேசுவதை கேள். உனக்கொன்று ஒரு திட்டம் இருக்கிறது, உனக்கொன்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த சரியான நேரத்தில் உன்னை அழைத்து இந்த வார்த்தையும் இன்றைக்கு உன்னை கேட்க பண்ணுகிறார். புதிய வருடத்துக்குள்ளாக நீ நுழைவதற்கு முன்பதாக நீ இதை கேட்டுக்கொண்டே இருக்கிற தற்செயலாக நீ கேட்கவில்லை. உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உனக்கு அது சித்தமாயிருக்கிறதா? கேள். ஒரு தடவை பேதுரு இன்னுமாக இயேசுவினால் அழைக்கப்படவில்லை. பீட்டர், அவனும் அவருடைய பங்காளர்களும், அதாவது பார்ட்னர்ஸ், மீன்பிடிக்கும் நேரத்திலே நடந்த இந்த சம்பவம். இயேசு பேதுருவினுடைய அந்த தோணியை கொஞ்சம் கேட்கிறார். ஜனங்கள் எல்லாரும் கடற்கரை வெளியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு அந்த படகிலே ஏறி தண்ணீருக்குள்ளாக நின்று கொண்ட அந்த படகிலே ஜனங்களை பார்த்து தேவ வசனத்தை பிரசங்கிக்கிறார். அந்த வார்த்தை கொடுத்து முடிந்ததும் இயேசு என்ன சொன்னார்? லூக்கா 5:4 வாசிப்போம். அவர் போதுகு பண்ணி முடிந்த பின்பு பேதுருவை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், சார், ரா முழுவதும் நாங்கள் கஷ்டப்பட்டு ஒன்றுமே ஆகப்படவில்லை. அதோ பார்த்தீர்களா, இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு அவ்விதமாக ஒரு நிலைக்கு வருவது தேவனுடைய சித்தம் அல்ல. ராம் முழுவதுமாக கஷ்டப்பட்டோம், களைப்படைந்தோம், ஒன்றுமே ஆகப்படவில்லை. இன்றைக்கு இத்தனை பேர் வேலைகளில் வேலை செய்கிறவர்கள் இப்படி சொல்லலாம், எவ்வளவோ வேலை செய்கிறேன், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், பணத்தை வீட்டுக்கு கொண்டு வருகிறேன், ஒன்றுமே தங்குறதில்லை, ஒன்றுமே ஆகப்படுகிறதில்லை, ஒன்றையும் சேமிக்க முடியாமல் இருக்கிறது. ஒன்றுமே ஆகப்படவில்லை என்று சொன்னான். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். இயேசு வலைகள் என்று சொன்னார். பன்மையிலே இவன் வலையை போட்டான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மீதியான மீன்களை பிடித்தார்கள். அதோ பார்த்தீர்களா, இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையிலே அவருடைய வார்த்தையின்படி அங்கே பேதுரு வேலையிலே இறங்கியதும் மீன் பிடிக்கிறதிலே நிறைய மீன்கள் அங்கே ஆகப்பட்டது. மீன் பிடிக்கும் தொழில் அவனுக்கு தெரிந்த ஒரு தொழில். இரவு முழுவதுமாக பாடுபட்டார்கள், ஒரு மீனுமாக படவில்லை. இயேசு சொன்னார், தோணியை ஆழத்துக்கு கொண்டு போங்க. அவர்கள் அந்த ஒரு வலையை போட்டதும் நிறைய மீன்களாகப்பட்டது.
தேவன் நமக்காய் வைத்திருக்கும் வாழ்க்கையிலே அந்த வேலையிலே கஷ்டமும் வேதனையும் தொழில் இருக்காது. தொழில் என்று சொன்னால் வேதனை, கஷ்டம், கவலை, களைப்பு, துக்கம், இவை யாவும் அந்த சொல். அப்படியாக கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்யும் பொழுது பேதுரு அந்த மீனை பிடிக்கும் பொழுது என்ன நடந்தது? மீன்கள் எல்லாம் ஓடி போயிட்டு. டாயில், டாயிலிங், ஒர்க்கிங் சோ ஹார்ட் டிரைவ்ஸ் தி ஃபிஷ் அவே. மீனை ஓட பண்ணுகிறது வேதனையோடு, கஷ்டத்தோடு அதை பிடிக்கும் பொழுது. கஷ்டமும் வேதனையும் சூழ்ந்து இருக்கும் பொழுது, அப்படியான வேலையில் இறங்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு ஓடி போகிறது. கஷ்டமும் வேதனையும் பாவத்துக்கு பிறகு வந்த காரியம். நீ கஷ்டத்தோட வேதனையோட உன் உணவை சாப்பிடுவாய். ஆதியாகமம் 3:17. இது இயற்கை அல்ல, மரணம் இயற்கை அல்ல, பாவத்தினாலே வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். இன்றைக்கு உலகம் சொல்லும் மரணம் இயற்கையான காரியம் இல்லை. நோ, மனிதன் சாக வேண்டும் என்றது அவன் சிருஷ்டிக்கவில்லை. அது பாவத்தினாலே உண்டான காரியம். இதனை அறிந்திருக்க வேண்டும்.
Toiling will drive the fish away and your blessing away.
இயேசு தம்முடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வருகிறார்.
உலகத்தின் சிற்றின்பம், உலகத்தின் சந்தோஷங்கள் வெடியோடு தொடங்கி வெடியோடு நிற்கும்.
அதுவும் முடிய எல்லாமே முடியும். வஞ்சிக்கப்படாதிருங்கள், வஞ்சிப்படையாதிருங்கள். அந்த மரத்தை பார், அது சோடிச்சு லைட் போட்டிருக்கிறபடி நல்ல அழகா இருக்குது. அதெல்லாம் நாளைக்கு கலத்தி போடுறேன் பார். ஒருவன் திரும்பி பார்க்க மாட்டான் இல்லையா? வாழ்க்கையை உள்ளபடி அறிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. ஏன் நாம் நாட்களை வீணாக்க? எதற்காக? தேவன் உன்னை ஆசீர்வாதத்துக்கு தானே அழைத்தார். யாருக்காவது, குடும்பங்களுக்காவது ஆசீர்வாதமாய் இருந்து இருளே இருக்கிறவர்களை ஒளியின் இடத்துக்கும், சாத்தானின் அதிகாரத்தில் இருக்கிறவர்களை தேவனிடத்துக்கும் அழைக்கும்படிக்கு உன்னை நிறைவாக ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வாதமாக்குவேன் என்று அவர் உன்னை அழைத்திருக்கிறாரே, அதற்காகவே இந்த வார்த்தையை உனக்கு கொடுக்கிறார். How can you be a blessing unless you are blessed? நீ ஆசீர்வதிக்கப்படாமல் எப்படி நீ ஆசீர்வாதமாய் இருக்க முடியும்? உன்னிடத்தில் பணம் இல்லாமல் எப்படி இன்னொரு ஆளுக்கு பணத்தை நீ உதவ போகிறாய்? ஒரு சகோதரி ஒரு குடும்பத்துக்கு பஸ் காசு இல்லாட்டி அவர்களுக்கு எப்படி உனக்கு கொடுக்க போற? When you don't have, உன்னிடத்திலே இல்லை. ஆனால் அந்த நிலையிலே தேவனங்களை இருக்க எங்களை அனுமதிக்கவில்லை.
சோ சகோதரர்களே, இந்த சுமைகளை சுமக்க போங்கள், அவர்களுக்கு கூட சுமைகளை சுமத்துங்கள் என்று பார்வா நாங்கள் சொன்னதே, அந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இயேசு அறிந்திருந்தார், தேவனுடைய ஜனங்களும் அறிந்திருந்தது. அதனாலே அவர் இந்த உலகத்துக்கு வந்தது. அவர் என்ன சொன்னார்? வருத்தப்பட்டு பாரும் சுமை சுமக்கிறவர்களே, எல்லாரும் நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள். என்னத்தை குறித்து பேசுகிறார்? கஷ்டமான வேலை, வேலை என்கிற பாரம், நெருக்கம் உள்ள வேலை, ஆபீஸ்ல வேலை செய்தாலும் மனவேதனை, கனி கொடுக்கும் வாழ்க்கை இல்லை, சமாதானம் இல்லை, கவலை. ஆம் சகோதரர்களே, கார்லே போகலாம், டை கட்டி இருக்கலாம், கோட் போட்டு இருக்கலாம், உள்ளே அந்த ஆள் அழுது கொண்டிருக்கிறது. வீட்டிலே நிம்மதி இல்லை, ஒருவேளை பிள்ளைகளுக்கு நோயோ அல்லது மனைவிக்கு, இன்னும் அங்கு என்னென்ன காரியங்கள் நடக்கிறதோ நமக்கு தெரியாதே. அங்கு வேதனை இருந்தே தீரும். ஏன்? பாவத்துக்கு பிறகு வந்த காரியம், வேலையோடு வேதனை கூட்டப்பட்டது, கஷ்டம் கூட்டப்பட்டது. தேவன் அதை விரும்பவில்லை. ஆதாம் தன்னுடைய பாவத்தினாலே அதை பெற்றுக்கொண்டான். மனித குலம் அனைத்துமே அந்த வாழ்க்கைக்குள்ள பிரவேசித்து இன்றைக்கும் பிரசவ வேதனை அடைகிற மாதிரி வேலை 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 என்கிற சுமை சுமக்கிற அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் இயேசு வந்ததும் வருத்தப்பட்டு பாரும் சுமை சுமக்கிறவர்களே, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவர்களே, நெருக்கத்தோடு வேலை செய்கிறவர்களே, எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்தும் கையில காசு இல்லாமல் மனவேதனையை அடைகிறவர்களே, இப்படியான சுமைகளை சுமக்கிறவர்களே, தேவனுக்கு அங்கிற நேரம் இல்லாதே, அவருக்கு நேரம் கொடுக்காதே, நிம்மதி இல்லாதே, சமாதானம் இல்லாதே, வேலை பாரமுகிற இந்த சுமையை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னை வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். அது தேவனுடைய குரல், இயேசுவின் மூலமாக. Turn with me to the scripture. 11 அதிகாரம் மத்தேயுலே 28 வசனம். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் பாரத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்றைக்கு இந்த பாவத்தின் ஊடாக உலகம் அனைத்தும் இப்படிப்பட்டதான பணத்துக்காக வேலை செய்யும் ஒரு வாழ்க்கை, பொருட்களுக்காக வேலை செய்யும் ஒரு வாழ்க்கை, வாடகைக்காக வேலை செய்யும் ஒரு வாழ்க்கைக்குள்ளே தள்ளப்பட்டதனாலே எத்தனையோ பேர் வீட்டிலே இல்லை, எத்தனையோ பேர் முக்கியமான நேரங்களுக்கு குடும்பத்தோடு போறதில்லை, எத்தனையோ பேர் வேலை வேலை வேண்டு காலத்துக்கு முன்பாகவே இறந்து போனார்கள், எத்தனையோ பேருடைய குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது வெளியூர்களில். இது சர்வசாதாரணம். அவன் காலையில் எழுந்து வேலைக்கு போய் பின்னேறம் வந்து வேலை இன்னும் ஒரு வேலைக்கு போவான். மனைவியை காண்கிறது சில வேலைகளில் ஒரு 5-10 நிமிஷம். அவள் வந்து அவள் இன்னும் ஒரு வேலைக்கு போவாள். பிள்ளைகள் தங்களுடைய பாட்டிலே. அதனாலே 10 குடும்பங்களை எடுத்தால கடைசி 6 அல்லது 7 பிரிந்திருக்கிறது. சும்மா இருந்த குடும்பங்கள் இப்படிப்பட்டதான நெருக்கமான சுமை சுமக்கும் வாழ்க்கைக்குள்ளாக நுழைந்து இவர்கள் பிரிவினையிலும் அகப்பட்டார்கள். சொல்ல போனால் ஏதேன் தோட்டத்திலே பிரிவினை வந்தது. நீ கொடுத்த இந்த பெண் தான் எனக்கு அந்த பழத்தை கொடுத்தாள். எப்படி இருக்குது? நான் சும்மா இருந்தேன், நீர்தான் இந்த பெண்ணை கொடுத்த நீர். ஆதாம் சொன்னான், பாவத்தினாலே வந்த காரியம், கஷ்டமான வேலைக்குள்ளே மனுஷன் தள்ளப்பட்டான். அதனாலே இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, வாருங்களே, நன்றி, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எதில இருந்து இளைப்பாறுதல்? கஷ்டமான வேலை, நெருக்கமான வேலை, பணத்துக்காக வேலை செய்வது, பொருளுக்காக வேலை செய்வது, பிள்ளைகளின் படிப்பு காசுக்காக வேலை செய்வது, வாடகை கட்டணும் அதுக்காக வேலை செய்வது, இன்னும் ஒரு வேலை எடுப்பது, மனைவி இன்னொரு வேலைக்கு போவது, கடன் எடுப்பது. ஏன் எத்தனையோ பேர் கடனுக்குள்ளே தள்ளப்படுகிறார்கள். அது கட்ட காசு இல்லை, இது கட்ட காசு இல்லை, சம்பளம் எடுத்து அதுல உனக்கு கட்டாத அதிலே நீ கதி கொடுக்க முடியாது, அந்த சம்பளத்திலே நீ ஜீவிக்க முடியாது. அது உலக ஜீவியம், அதனோடு வேதனை கூட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இதை அறிவாயா? Will you know it today? இன்றைக்கு இதை அறிவாயா? இயேசு மறுபடியுமாக சொன்னார், யோவான் 6:27, இவர்கள் இயேசு அண்டை ஜனங்கள் ஓடி வந்தார்கள், அப்பமும் மீனும் சாப்பிட்டபடியினால் ஏற்கனவே புதுமை நடந்தது. 5 அப்பங்கள் இரண்டு மீன்களும் பெரிய 5000 மனுஷர்கள் மட்டும் சாப்பிட்டார்கள். அதை விட பெண்கள் இருந்திருப்பார்கள், பிள்ளைகள் இருந்திருப்பார்கள், ஏறக்குறைய 10,000 பேருக்கு மேலாக அவர்கள் திருப்தியாக சாப்பிட்டு 12 கூடைகள் எடுத்தார்கள். ஓகே, நவ் அந்த அற்புதத்தை கண்டவர்கள் இப்பொழுது தங்களது நான் நினைக்கிறேன் வேலைகளை எல்லாத்தையும் விட்டு போட்டு இவர் தான் ஒரு பெரியோரால், இவர் தான் ஒரு ராஜா, இவரை வைத்திருந்தோம்னு சொன்னால் நாங்கள் வேலைக்கு போகவே தேவையில்லை, இவரை ராஜாவாக்கினால் நாங்கள் எப்பொழுதும் பானும் மீனும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை ராஜாவாக ஆக்குவதற்கு அவரை பிடிக்க முயற்சித்தார்கள். அவரோ ஒளிந்து ஆர்வம் மலை அடிக்க போனார் ஜபிப்பதற்கு. சீதான் இயேசு சொன்னார், அதன் பிறகு இவர்கள் அண்டி ஓடி வந்து பொழுது அழிந்து போகிற உணவுக்காக வேலை செய்ய வேண்டாம், வயிற்றுக்கான இந்த சாப்பாடுக்காக வேலை செய்யாதே, அது அழிந்து போகிறது, அழியாத உணவுக்காக நீ வேலை செய், அதற்காக நேரத்தை செலவிடு. அழியாத உணவு தேவன் கொடுக்கும் அவரது வார்த்தையாகி அவரது இதோ சர்வ வல்லமை உள்ளவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள். வானமும் பூமியும் அழிந்து போம், இந்த வார்த்தைகள் ஒரு காலம் அழிந்து போகாது. நேற்று ராத்திரி ஒரு சகோதரி தொலைபேசியில் பேசும் பொழுது சொன்னால், நான் ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்கிறேன், ஆனால் எனக்கு நீங்கள் அனுப்பியிருந்த ஒரு கேசட் செய்தியிலே கட்டுவதும் கட்டவிழ்ப்பதும் கட்டளையிடும் ஜெபம் இது ஒன்றுமே எனக்கு தெரியவில்லை, அவைகளை நான் உபயோகித்து நான் கட்டளையிட்டு ஜெபம் பண்ணிய பொழுது காரியங்கள் அங்கே நடப்பதை நான் கண்டேன். 7 வருஷங்களுக்கு ஆவிக்குரிய சபையில் இருந்தேன், எனக்கு இவைகள் ஒன்றுமே தெரியவில்லை, அவளுக்கு ஒன்றுமே தெரியவில்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சம் வந்தது. என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரம் அடைகிறார்கள், பார்த்தீர்களா சகோதரிகளே? That's right. மற்றவர்கள் வடிகொள்ள தட்டும், நீ வருஷம் பறக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையும் உள்ளத்துக்குள்ளாய் போய்கொண்டே இருக்கிறார். அது ஒரு வெளிப்படுத்துதல். உலகத்தாருக்கு வெடிச்சட்டம், உனக்கு தேவனுடைய சத்தம். Hallelujah! Praise the name of Jesus. Let them hear the sound of the crackers, but you will hear the voice of the Holy Spirit. உலகம் அதைத்தான் கேட்க விரும்புகிறது. இதற்கு முதலாக இப்படி சத்தங்கள் எத்தனை உயிர்களை கொண்டு போனது இல்லையா? ஆனால் நீயோ இதோ நான் புது வருடத்துக்கு வரும் பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய், தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். Praise his name. Hold the Bible away. Bible தூக்கி பிடி. தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் அழியாது, ஒரு காலம் அழியாது. எனக்கு பின்னாலே சொல்லி, தேவனுடைய வார்த்தை எனக்கு உயிர், அவரது வார்த்தை என் ஜீவன், அதுவே எனக்கு நிறைவு, தேவனுடைய வார்த்தை எனக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம், வார்த்தையானவர் மாமிசமாகினார், வார்த்தையானவர் மாமிசமாகினார். எல்லாம் வச்சு எழும்பி எழும்பி வடிகொளுத்துறவனே இருப்பான், அவன் யோசிக்கிறது இல்ல இது கொளுத்துறதுனால எனக்கு என்ன வருமெண்டு, இல்ல நீ வெடி வாங்கின காசு தான் போனது, போ அது படிச்சுட்டு டொப் பண்ண, நீ கவனமா இல்லட்டும் விரலும் இல்ல போ. ஆனால் நீயும் சந்தோஷமா இருக்கிறாய், அவரது வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். பிரைஸ் காட், அது உனக்கு ஜீவன். அழிந்து போற உணவுக்காக நீங்கள் கவலை வேலை செய்யாதிருங்கள், பிரயாசப்படாதிருங்கள், அழியாத உணவாகிய தேவனுடைய வார்த்தைக்காக பிரயாசப்படுங்கள். அதற்காக நீ அதை தேடி நீ ஓட வேணும், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை முதலில் தேட வேணும். இது உன்னை கைவிடாது, இது உன்னை கைவிடவே மாட்டாது. ஹல்லேலூயா! இது உன்னை விடுதலையாக்கும், இது உன்னை குணமாக்கும். Glory to Jesus. சகோதரர்களே, இதுதான் தேவனுடைய வார்த்தையில் இருந்து நாம் எடுக்கிறது உண்மை. பணத்துக்காக, பொருளுக்காக, உணவுக்காக.
அதுக்காக நாளாந்தம் வேலைக்கு போய் என்ன வேலையாய் போயிருக்கட்டும், அந்த சாப்பாடத்தை எடுத்து கொண்டு வந்துட்டு அதை பிச்சு கொஞ்சம் மங்கால கொடு மேலே வீட்டை கொடுத்து அவள் கேட்கிறான் மிச்சம் மங்கால, அதுக்குள்ள ஒரு சண்டை வருது. அவன் கேட்கிறான் உன்ட்ட சாப்பாடு மங்க எனக்கு ரொம்ப காட்டு. இது வெளியூர்கள் அதிகமாக இருக்கும், பிறகு கழிப்படுவோம் வேற வேறையா ஜீவிக்கிறார்களாம். அதேங்களா எங்க வருதுன்னு சொல்லி பார்த்தீர்களா? இதற்காக தேவன் அழைக்கவே இல்லை. நோ 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 நோ
நோ சகோதரர்களே, நோ. God has called us to live in the blessings and the blessings of Eden and Abraham.
ஏதேனின் ஆசீர்வாதங்களிலும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களிலும் நாங்கள் ஜீவிக்கும்படிக்கு தேவதங்களை உண்மையாக நம்மை அழைத்திருக்கிறார். அதில் இருந்தவர் விலக மாட்டார். உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய்.
I will bless you and you shall be a blessing. அதுதான் அவருடைய திட்டம்.
அதற்காக அவர் என்ன செய்கிறார்? உபாகமம் 8:18 பணத்தை, ஐஸ்வர்யத்தை, செல்வத்தை, பொருட்களை, எல்லாவற்றையும். ஐஸ்வர்யம் என்று சொல்லும் பொழுது சகலதும் பணம் அதில் ஒரு பகுதி.
Don't think it's just money. It's everything.
Riches. அதை சம்பாதிப்பதற்கு நான் பலனை கொடுக்கிறவர். நானே உடன்படிக்கையை நிறைவேற்றும்படிக்கே அந்த பலனை உனக்கு கொடுக்கிறவர் நானே என்று அங்கே போடப்படுகிறது. அது உபாகமும் 8:18 அதுக்கு அங்கே கூறப்படுகிறது மிக தெளிவாக. 8:18
உன் தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக, அவரை உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்த நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். சோ சகோதரனை கே, நீ என்ன வேலை செய்யணும் என்று அவர் தெரிவு செய்யட்டும். அதை அங்கே அந்த செல்வத்தை சம்பாதிப்பதற்கு பலனை உனக்கு கொடுப்பாராம். He will give you the ability. அதோடு உனக்கு வேதனை இருக்காது, உனக்கு கஷ்டம் இருக்காது. தேவனுக்கு என்று நீ வேலை செய்யும் பொழுது தேவனுக்கு தேவன் கொடுக்கும் அந்த வேலையிலே உனக்கு துன்பம் இருக்காது, அதனோடு வேதனையை கூட்ட மாட்டார். அவருடைய ராஜ்யத்தில் நீ வேலை செய்யவும் உனக்கு நிறைய நேரம் இருக்கும். மற்றவர் எப்பொழுதாவது நேரம் இல்லை நேரம் இல்லை என்று சொல்லிக் கொண்டு திரிகிறாயா? நோ டைம், நோ டைம். உபவாச கூட்டம் டைம் இல்லை. இப்படியான ஊழியத்துக்கு போறோம் நேரம் இல்லை. திங்கள் தொடக்கம் சனி வரை காலை கூட்டத்துக்கு ஏதாவது ஒரு நாள் நேரம் இல்லை. ஒரு உபவாச கூட்டம் நேரம் இல்லை. இது தேவனுடைய ஒழுங்கு அல்ல, இது தேவனுடைய வேலை அல்ல. உனக்கு கிடைத்தது
எப்பொழுது? உன் வேலை நீக்க போகிறது உன் உயிர் பிரியும் பொழுது.
அது மட்டும் வேலை செய்யவே போகிறாய். இதற்கு பேர் என்ன? சாபம்.
நீ நிறைவாக ஜீவித்து ஆசீர்வாதத்தோடு ஜீவித்து மற்ற குடும்பங்களுக்கும் அநேக இடங்களுக்கும் மற்ற சபைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கவே நீ அழைக்கப்பட்டாய்.
தேவன் அதுக்காக எல்லாம் செய்வார். முதலாவது பார்க்கிறோம்,
I will give you power. நான் உனக்கு வல்லமையை தருவேன் அதை சம்பாதிப்பதற்கு.
ஏன்? உடன்படிக்கையை நிறைவேற்ற. எது உடன்படிக்கை? உன்னை ஆசீர்வதிப்பேன்,
நீ ஆசீர்வாதமாயிருப்பாய்.
அதை நிறைவேற்றும்படிக்கு சொன்ன சொல்லை நான் தவற மாட்டேன். அதன் பேரை ஆணையிட்டு இருக்கிறேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அவர் தம்மேலே ஆணையிட்டு இருக்கிறாய். தேவனுடைய வார்த்தையை கே. ஆதியாகமம் 22:17 உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். In blessing I will bless you and in multiplying I will multiply you. ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். Multiplication. God wants you and me to enter into multiplication, brother. சம்பளம் எடுத்து ஜீவிக்கிறதுனாலே பெருக்கம் வராது பிரதர். பெருக்கம் வர்றதுக்கு அவன் ஏதாவது தில்லு முள்ளு செய்வான் பிரதர். கையை கீழால அங்கே வாங்கி இங்க வாங்கி அது சூதாட்டம் செய்து அதை வந்து இதை கடத்தல் செய்து அப்படி செய்து இப்படி செய்து அந்த பொய்யை பேசி இதை பேசி அதை அப்படித்தான் உலகம் எடுக்கிறது. லொத்தர் போட்டு உனக்கு விழுந்தாலும் அதை விட ஒட்டாண்டியா தான் போவாய். ஒருவனும் நான் கேள்விப்படலை நல்லா இருந்தது. அவனோட உயிர் அதை குடிச்சு போட்டு தான் படும் பிரதர். சில மணிக்கு லொட்டர் விழுந்த உடனே ஹார்ட் அட்டாக் வந்துடும் பிரதர். சரி முடிந்தது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி, முதல்ல வல்லமையை கொடுக்கிறார். பாகமட்டு 18
இப்பொழுது வாக்கு தத்தம், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்.
The covenant promise. The covenant promise. மூன்றாவதாக எபிரேயர் 6:17 தேவன் தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தம்மினை ஆணையிட்டார். Now you have the oath. ஆணை அங்கே இருக்கிறது, சத்திய வார்த்தை. தேவன் தம்மிலே தாமே ஆணையிட்டார், சொன்னதை நிறைவேற்றுவேன். என்ன சொன்னார்? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வாதமாக்குவேன். எத்தனை குடும்பங்களுக்கு நீ ஆசீர்வாதமாயிருந்தாய் ஜனவரி தொட்டு இந்த நாள் வரை? நீ ஆசீர்வாதமாகவே ஜீவித்தாயா? உனக்கு எல்லாவற்றிலும் நிறைவு இருந்ததா? அதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதுதான் உண்மையான இந்த வார்த்தை கூறுகிறது. ஆசீர்வாதம் எதற்கு? ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு. To be a blessing to the ends of the earth. And God calls us to bless us. நிறைவு ஆசீர்வாதத்தாலே அவர் அதை சொல்கிறார். அது ஆனா அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது நீதிபதிகள் 10:22 படி அந்த ஆசீர்வாதத்தோடு உனக்கு வரும் அந்த பணத்தோடு, உனக்கு வரும் அந்த செல்வத்தோடு, உனக்கு வரும் அந்த பொருட்களோடு வேதனையை கூட்ட மாட்டார். எத்தனை பேர் பிரதர் இந்த சுனாமி வந்து தங்களை கெடுத்துக் கொண்டார்கள்? விசுவாசிகள், ஊழியர்கள் எனப்பட்டவர்கள், உங்களுக்கு தெரியும். கேலிக்காக நான் பேசவில்லை. அந்த பணம் வந்தவர்களை வஞ்சித்தது, அந்த வெளியூர் பணம் வந்தவர்களை வஞ்சித்தது. எத்தனை போய் பேசினார்கள், எத்தனை வீடு வளவுகளை வாங்கினார்கள், எத்தனை பேர்களுக்கு பொய் சொல்லி அதை கொடுத்தார்கள். தேவன் கொடுக்காத ஒரு காரியம். ஆனால் தேவன் பொருட்களையும் வீடையும் அல்லது பணத்தையும் அவர் கொடுக்கும் பொழுது அதனோட வேதனையை கூட்டமாட்டார், துக்கத்தை கூட்டமாட்டார். நோ, ஹி வில் நாட். அதுதான் அவருடைய ஆசீர்வாதம். உலகம் அப்படியாய் சம்பாதிக்கும் பொழுது, பக்க வழியாய் எடுக்கும் பொழுது வேதனை மட்டுமல்ல, அது அவர்களது உயிரையே குடிக்கிறது. அவர்கள் வெளியிலே பொய்யான ஒரு சமாதானத்தோட தெரியலாம். அசுத்தாவிகள் தேவனுடைய பொய்யான ஒரு சமாதானத்தை போடும். உபாகமம் 23:6 அப்படி சொல்லுகிறது. தேவன் சொன்னார், அங்கே இருக்கிற ஜனங்களினுடைய சமாதானத்தை தேட வேண்டாம். இயேசு சொன்னார், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு விட்டு போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. உலகத்திலே ஒரு போலியான ஒரு சமாதானம் உண்டே, இப்பொழுது நடக்கிறது. இவர்களது வெடி கொளுத்தும் பொழுது இருக்கும் சமாதானம், கொளுத்தி முடிந்ததும் பறக்கும். கொடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சேன்ற மாதிரி விடிஞ்ச உடனே எல்லாம் சரி, எல்லா வழியும் போய் எல்லாம் போ. ஆனால் உன்னை அதற்காக தேவன் அழைக்கவில்லை. சோ தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம் துக்கத்தும் அதோட கூட்டாது. எதற்காக வேலைக்கு போகணும்? எபேசியர் 4:28 குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக உனக்கு உண்டாயிருக்கும்படி. எது உண்டாயிருக்கும்படி? உனக்கு பணம், அதுக்கு பேர் விதை. உன் சம்பளம் விதைகள். நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினாலே அந்த வேலையிலே அந்த சம்பளத்தை எடுத்து வரும்பொழுது விதைகளை கொண்டு வருகிறாய். இப்பொழுது தேவன் சொல்கிறார், மற்றவனுக்கு உதவி செய்யும்படி அந்த விதைகளை நீ விதைக்க வேண்டும். உனக்கு உண்டாயிருக்கும்படிக்கு நீயும் அதை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு அந்த விதையை நீ விதைக்க வேண்டும். வேலைக்கு போகிறது விதைகளை பெற்றுக்கொள்ள, விதைப்பதற்காக விதைகளை பெற்றுக் கொள்வதற்கு. இதுதான் தேவன் அழைத்த அழைப்பு, வாழ்க்கையின் ரகசியம். மற்றவர்களுக்கு பாரமும் சுமையும் களைப்பும் வேதனையும். என்ன பிறகு நடந்தது உங்களுடைய இதற்கு? எல்லாமே பங்கரப்சி, எல்லாமே பணம் எல்லாம் செலவழிந்து போயிட்டு ஒன்றும் சரி வரவில்லை. வேதனை, துக்கம், அவ்வளவுதான் மிச்சம். எபிரேயர் 4:9 இந்த இழைப்பாறுதல் இல்லாமல் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவர்கள் தேவனுடைய ஜனங்களும் கூட. இவர்கள் தேவனுடைய இழைப்பாறுதலுக்குள்ளே, இயேசு அழைத்து அந்த இழைப்பாறுதலுக்குள்ளே அவர்கள் இன்னமாய் பிரவேசிக்கவில்லை. எபிரேயர் 4:9 ஆகியால் தேவனுடைய ஜனங்களுக்கு இழைப்பாகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவர்கள், நெருக்கத்தோடு இருக்கிறவர்கள், எப்படி இளைப்பாறுதல் கிடைக்கிறது? பகல் பகலா நித்திர கொள்ளுவான், இரவிரவா வேலை செய்தால் அங்கு குடும்பத்தோடு எவ்விதமான ஒரு சந்தோஷமுமே இல்லை. இதை குறித்து நான் எத்தனையோ மனத்தியாலங்களுக்கு பேசலாம். வெளியூர்களிலே நடக்கும் கூத்துக்கள், எவ்விதமாக கஷ்டப்படுகிறார்கள் இந்த வேலை என்கிற பாரச்சரியம். 10வது வசனம், அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருக்கிறது போல தானும் தன் வேலைகளை முடித்து வந்து இருப்பான். தேவனுடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கிறவன் தான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதில் இருந்து ஓய்ந்திருப்பான். அந்த கஷ்டமான நெருக்கமான வேதனையோடு போய் களைப்படைந்து வீட்டுக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்கு ஒன்றுக்குமே நேரம் இல்லாமல் சபையிலும் போய் தூங்கிக் கொண்டிருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? சில கடமைக்காக போய் ஞாயிற்றுக்கிழமை போவார்கள், சனியிலே இரவிரவு இரவிரவாக வேலை செய்வார்கள், அங்க போய் ஒரு பிரசங்கம் கேட்கறதில்ல. குறிப்பாக வெளிநாட்டை சொல்லுகிறேன், நத்திங் பிரதர், எப்படி வார்த்தை கேட்பதே, இரவிரவாய் வேலையே, அங்கு ஒன்றுமே வரவில்லை. இங்கே இருக்கிறாயா அல்லது வேற எங்கேயோ யோசிக்கிறாயா? அந்த ஸ்கிரீனையும் பார்த்துக்கொண்டு தேவன் கண்டுபிடித்தாரா? இழைப்பானது இல்லை. ஆதாமினுடைய பாவத்தின் பின் வந்த அந்த வேலையிலே மிகவும் பிடியால் பிடிக்கப்பட்டவர்கள், பணத்துக்காகவே ஜீவிக்கிறவர்கள், பணத்துக்காக வேலைக்கு போறவர்களுக்கு நிம்மதி இல்லை. No, there is no. இதுல போட்டிருக்கிறதே, அவர் அழைத்த விதைப்பு அறுப்பு என்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் பொழுது விதைப்பதும் அறுப்பதும் நீ சம்பளம் எடுக்க போய் அந்த விதைகளை கொண்டு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுத்து மற்ற குடும்பங்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது அந்த விதைகளை தேவன் பெருக பண்ணுவார் என்றே அவர் சொல்லியிருக்கிறார். He will multiply those seeds. அது பெருக்கமாக உனக்கு வரும். சம்பளத்திலே பெருக்கம் இல்லை, சம்பளத்திலே பெருக்கம் கிடையாது, அது முடிந்து கொண்டே போகும், கரைந்து கொண்டு போகும். ஆனால் விதை விதைப்பதிலே பெருக்கம் உண்டு, உன் விதையை அவர் பெருக பண்ணுவார். சகோதரனே, 10வது வசனத்தை அதான் அவன் தன்னுடைய வேலைகளை விட்டு ஓய்ந்திருப்பான், கஷ்டப்பட்டு வேதனையோடு வேலைக்கு போய் நிம்மதி இல்லாமல் களைப்படைந்திருக்கும் அந்த நிலைமையை விட்டு ஓய்ந்திருப்பான். தேவன் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தது போல He will enter the rest of God. இன்றைக்கு உலகம் அனைத்தும் சம்பளத்துக்காக பணத்துக்காக அதை செய்வோம் இதை செய்வோம் அதுக்குது இதுக்குது எப்படியாவது படிச்சு இன்னும் கொஞ்சம் கூட சம்பளம் எடுப்பதற்கு இன்னும் ஒரு படிப்பை படித்து ஒரு வேலையை ஒன்று எடுப்போம், அதை விட இன்னும் ஒன்று எடுத்தார், இதை விட கூட இன்னும் சம்பளமாவே, அதுக்கு பிறகு இன்னும் கூட, இப்படியாக தொடர்பாய் வேலை செய்வார்கள். இயேசுவோ சொன்னார், அறுவடை மிகுதி வேலையாட்கள் சொற்பம், அறுவடை மிகுதி வேலையாட்கள் சொற்பம், ஒன்றுமே காதலே விடுகிறதில்லை. நோ, நச்சிங், ஒன்றும் காதலே விழுகிறதில்லை. சகோதரனே, அவர் அழைத்து அந்த வாழ்க்கைக்குள்ளாய் உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ளாய் நுழைவதற்கு லூக்கா 9:23 நாங்கள் பின்பற்ற வேண்டியவர்களா இருக்கிறோம். உடனே வருத்து அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின் செல்லும். That's right. There is no other way. வேற ஒரு வழி இல்லை. அந்த வாழ்க்கைக்கு உன்னை அழைத்திருக்கிறார். ஆனால் அவர் வைத்திருக்கிற வாழ்க்கை திட்டம் மகச்சான ஒரு வாழ்க்கை திட்டம். 2 கொரிந்தியர் 9:8 எல்லாவற்றிலும் நாம் சம்பூர்ணமாயிருக்கும்படிக்கு எல்லா வேலைகளிலும் நாங்கள் நல்ல வேலைகளிலே பெருகிறவர்களாக இருக்கும்படிக்கு தேவன் தாமே எங்களுக்கு சகலவித வல்லமையையும் கொடுத்து எங்களை பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 9:8 மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் நிறைவுள்ளவர்களாய் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியால் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரியுரைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாக விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார். பணம் அங்கு மற்ற குடும்பங்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறவனுக்கு தேவன் பணத்தை கொடுப்பார். விதைக்கிறவனுக்கு விதை, சாப்பிடுகிறவனுக்கு ஆகாரம். உன் சம்பளத்தில் நிறைய விதைகள் உண்டு, முழுதையும் அநேகமானவர்கள் சாப்பிடுகிறார்கள், அதனாலே சம்பளம் போதாது. விதைப்பு இருந்தால் தான் அறுவடை வரும். தொடர்ந்து விதைத்தால் தொடர்ந்து அறுவடை. தேவன் சொல்கிறார், நான் அறுவடையை கொண்டு வருவேன். நீ விதைக்கும் பொழுது நான் அறுவடையை கொண்டு வருவேன். இதை நம்பி விசுவாசித்து விசுவாச வாழ்க்கையில் இறங்குறது தான் பிரதர் தேவனங்களை அழைத்த வாழ்க்கை. உலக வாழ்க்கை சம்பளத்தில் ஜீவிக்கிறது. World lives to work. They work for a living. அவர்கள் ஜீவிப்பதற்காக வேலை செய்கிறார்கள். நாங்கள் விதைப்பதற்காக வேலை செய்ய வேண்டும். அவர்கள் சாப்பாட்டுக்காக வேலை செய்கிறார்கள். நாங்கள் கொடுப்பதற்காக வேலை செய்ய வேண்டும். 20:38 அப்போஸ்தலர்களே, வாங்குவதை விட கொடுப்பது மேல் அதிகமான ஆசீர்வாதம் என்று இயேசு சொன்னார். சகோதரர்களே, இப்படிப்பட்டதான் நிலைமையை மாற்றும்படிக்கு எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து தேவன் அவர்களை எங்கு கொண்டு போறார் என்று சொல்லி கட்டாயம் நாங்கள் இதை வாசிக்க வேணும். உபாகமம் 6:10 வாசிப்போம். கட்டாயம் அதை வாசிக்க வேண்டும். உங்களுடைய கண்கள் அதை பார்க்க வேணும். உபாகமம் 6:10 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் என்பவர்களாகி உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை உள்ளே கொண்டு போகும் பொழுது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்கள். எகிப்திலே பார்வோனுக்கு கஷ்டப்பட்டு கட்டினார்கள். இப்பொழுது தேவன் கானானுக்கு கொண்டு போகிறார். நீ கட்டாத பட்டணத்துக்குள்ளே நுழைகிறாய். அதை பார்த்தீர்களா? அங்கே வேதனை எகிப்திலே, இங்கே ஒரு வேதனையும் இல்லை. நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகள், வஸ்துக்கள் என்று சொன்னால் பொருட்கள், பொருட்கள் நிரம்பிய வீடுகளுக்குள்ளே நீ நுழைய போகிறாய். உனக்கு வீடு கட்டவே காசு இல்லாமல் இருந்தது. வீடுகளுக்குள்ளே உனக்கு தேவையான பொருட்கள் இருக்கவில்லை. குறிப்பாக உணவு காணாது, பணம் காணாது. இப்பொழுது நிறைய பொருட்களும் ஐஸ்வர்யம் உள்ள வீடுகளுக்குள்ளே நீங்கள் நுழைய போகிறீர்கள். எங்க கொண்டு போறார் என்று பாருங்க. எகிப்தில் இருந்து கானானுக்கு, கஷ்டப்பட்ட வேலையில் இருந்து ஆசீர்வாதத்துக்கு. A shift will have to come. எப்படி அது வரப்போகிறது? விதைப்பும் அறுப்பினாலே அது வரப்போகிறது. அதுதான் ஜீவியம். விதைப்பும் அறுப்பும். இதை நீ நம்பாவிட்டால், உன் பணத்தை நீ தேவனுடைய நாமத்தில் நீ விதைக்காவிட்டால், நீ எதற்காக தேவனை நம்புகிறாய்? உன் ஆத்மாவை எப்படி அவரது கரத்திலே ஒப்பு கொடுப்பாய்? நீ விசுவாசத்தோடு நீ உள்ளே போகிறதில்லை. தொடர்ந்து வாசிப்போம். நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற கிணறுகளை அங்கே காலாலை அடித்து தண்ணீர் ஊற்றினார்கள். அந்த தோட்டங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சினார்கள். இங்கே ஏற்கனவே தோண்டி இருக்கிற கிணறுகள் ஒன்றும் உனக்கு செய்ய வேண்டியதில்லை. தேவனே இவைகளை எழுதி வைக்கிறார். சேஞ்ச் ஆஃப் லைஃப், மாறுபட்ட ஒரு ஜீவியம். எகிப்து உலகம், கானான் தேசம் நான் அழைத்த ஜீவியம். அங்கே கஷ்டமும் நெருக்கமும், காசு போதாது, சம்பளம் போதாது, குடும்பத்திலே சண்டை, அது இது எல்லாம் கடன் தொல்லையா? இங்கே அப்படி அல்ல. எல்லாமே நிறைவாக நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ கட்டாத பட்டணம், தோண்டாத கிணறு, நிரப்பாத வீடு, எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அதை பாருங்க. அடுத்ததை பாருங்க. நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் பொழுது உன்னை அடிமைத்தன வீட்டிலே இருந்து அழைத்து வந்த உன் தேவனை மறவாதபடி எச்சரிப்பாயிரு. தேவன் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப் போகிறேன். நீ பிரயாசப்படாத, நீ வேதனைப்பட்டு, நீ உழைக்காத, சம்பாதிக்காத அந்த பட்டணங்கள், அந்த வீடுகள், நீ கட்டாத வீடுகள், நீ தோண்டாத கிணறுகள், நாட்டாத மரங்கள், எல்லாமே உனக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. நீ கஷ்டப்பட்டு தண்ணீர் ஊற்றவும் தேவையில்லை. தேவன் அங்காலே சொல்கிறார், அந்த பூமி, அது வானம் பார்த்த பூமி, அதாவது அது வருஷம் தொடக்கம் தொடக்கம் முடியும் வரை தேவன் அந்த பூமியிலே கண்ணோக்கமாயிருக்கிறார். அது வானத்து மலையை குடிக்கும் தேசம். தேவன் சாமி அந்த மலையை தகுந்த நேரத்தில் கொடுப்பார். நீ என் உடன்படிக்கையிலே நீ நடக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்களுடைய கேலைத்து பிடிக்கும். இந்த ஆசீர்வாதங்கள் உன்னை கேலைத்து பிடிக்கும். ஆசீர்வதிக்கவே உன்னை அழைத்தார். விதைப்பும் அறுப்பும் பெருக்கத்தை கொண்டு வருகிறது. You know, when we sow, we get into the operation of multiplication. சம்பளத்திலே பெருக்கம் இல்லை. விதைக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் பொழுது, ஊழியர்களுக்கு என்று கொடுக்கும் பொழுது, தேவனுடைய நற்செய்தி பரவ வேண்டும் என்று நீ விதைக்கும் பொழுது, அந்த விதைகளை அவர் பெருகப்படுகிறார். அதைத்தான் நாங்கள் அந்த இடத்திலே வந்து இரண்டாம் கொரிந்தியர் 9:8 நாங்கள் வாசிக்கிறோம், உன்னுடைய விதைகளை அவர் பெருக பண்ணுவார், உன் அறுவடையை அவர் பெருக செய்கிறார். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசுக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். Brother, when you start giving, God start giving it to you. நீ விதைக்க ஆரம்பித்த பொழுது தேவன் உனக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். இயேசு சொன்னார், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சண்டாக அளந்து சரிந்து விழும்படிக்கு மனுஷர்கள் உங்கள் மடியிலே கொட்டுவார்கள். என்ன சொல்லுகிறார், வித்தியாசமான ஒரு வாழ்க்கைக்காக நான் உங்களை அழைக்கிறேன். கஷ்டப்பட்டு பாரு சுமந்து சுமந்து நாளுக்கு நாள் வேலைக்கு போய் அந்த சம்பளத்தை கொண்டு வந்து காணாதே பிரதே, காணுது இல்லையே, என்ன செய்யற பிரதே, என்ன செய்யலாம், அதனால பிரச்சனை, அங்க சண்டை, அங்கே எல்லாமே, அங்கே ஒன்றுமே இல்லையே, பிள்ளைகள் தங்கட பாட்டில் இருக்கிறார்கள், இங்க இங்க பணம் இல்லாத தன்மையினால பிள்ளைகளும் தேவையில்லாம அடி வாங்குதுகள் கோபத்தினால. They say, when poverty knocks at the door, love flies through the window. Panjam, un kadavai thattum bolathu, manaviyo purushano, avanudaiya anbu yannal valiyaga paindhu odugirathu. Indha vaazhkaikkulai nulaivaya, indha varadathile, panjaneerathile Isaac vidai vidaithaan. Aadhyagam 26:12 panjam vandhathu, devan sonnar, stop! Don't go to Egypt. Egypt-ku pogade adu ulagam anga pogade anga poi kaasu ulaikkalam endru nenikkaade inge iru naan unnai aashirvadippen enna seidhan panja neerathin thanni illada neerathile vidhaiyai vidaithaan idu oru paadam brother evlo vaartham theriyuma 100 madangu adhaavadhu oru saakku vidaithaan 100 saakku avanukku vandhadhe யார் அந்த பெருக்கத்தை கொடுத்தது? சர்வ வல்லமை உள்ள தேவன். ஐசுவரியத்தை சம்பாதிக்க பலனை கொடுப்பவர் நான். உடன்படிக்கை நிறைவேற்றும்படிக்கு நான் இதை செய்வேன். நீ கையை விரிச்சு கொடுக்கல என்று சொன்ன யாருக்கு நட்டம்? உனக்கு, எனக்கு. நான் கொடுக்காட்டி எனக்கு நட்டம். சோ பெருக்கம் தேவையான ஆக்கள், பணம் பெருக வேணும், பொருட்கள் பெருக வேணும், எல்லாவற்றிலும் நிறைவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தேவனுடைய அந்த வாழ்க்கை திட்டத்துக்குள்ளே இந்த நாள் தொடக்கம், இந்த புதிய வருடத்தில் நுழைந்து ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். வேறு ஒரு வழியே கிடையாது. விதைப்பவனுக்கு விதையை கொடுக்கிறார், அந்த விதைகளை அவர் பெரிதாக அவர் விளையப்படுகிறார். You live to sow. நீ ஜீவிப்பதை விதைப்பதற்காக. தேவனிடத்திலே ஒரு விதை இருந்தது, அவர் பேர் இயேசு கிறிஸ்து, அவர் குமாரன். கல்வாரியிலே அதை விதைத்தார். இன்றைக்கு உலகெங்கும் அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார். Praise the Lord! எத்தனை பிள்ளைகள் கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து மறைத்தால் ஒழியாது, தனித்திருக்கும், செத்தது ஆகில் அநேக கனிகளை கொடுக்கும். Give and it shall be given to you. Sow and God will give you the harvest. விதைக்கிறவனாக இந்த வருடத்திலே தீர்மானமடு. இல்லாத பொழுதும் விதை, இருக்கிறதை போடு. நீர் உண்மையுள்ளவர், உடன்படிக்கை நிறைவேற்றியது. அந்த விதவை இருந்த 2 காசையும் போட்டால் 2 ரூபாய் என்று வைத்துக்கொள். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒன்றுமே இல்லை. வீட்டை போறதுக்கு ஒன்றுமே இல்லை, பஸ் காசு இல்லை, ஒன்றுமே இல்லை. இயேசு பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த காசு எடுத்து அந்த தட்டு பக் எறிந்தாள். தேவன் அவளை சும்மா விட்டு இருப்பார? யாருக்கும் தேவன் கடனாளியாக இருக்க மாட்டார். அதை அறிந்து கொள். May the Lord bless you. இந்த நாளிலே தேவன் தாமே உன்னை பல மடங்காக ஆசீர்வதித்து இந்த வாழ்க்கைக்குள்ளாக உன்னை அழைத்து சென்று அந்த வாழ்க்கையிலே அநேகம் பேருக்கு உன்னை ஆசீர்வாதமாக்குவாராக. Hallelujah!